நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா உலகம் இந்த அழிய போகுது, இதோ இப்ப அழிய போகுது, கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயமுறுத்தல்கள் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம எப்படியெல்லாம் மாசுபடுத்துறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த நிகழ்வு அது நிகழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் இப்ப இருக்கு. அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க இயற்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய கொடுக்குது. நம்ம வந்து நம்முடைய தேவைக்கு மட்டும் அதை எடுத்துக்கணுமே தவிர பேராசப்பட்டு அதை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆனால் நடக்கிறது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இயற்கை வளங்களை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நம்முடைய வசதிக்கு அதை அழிக்கிறோம், மாற்றி அமைக்கிறோம். எப்படி நமக்கு இந்த பூமியில் வாழ உரிமை இருக்குதோ அதே மாதிரி மற்ற உயிரினங்கள், அது விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் நம்ம என்றைக்காவது அதை நினச்சி பார்த்துருக்கோமா? பார்க்குறதே கிடையாது. நம்ம தான் சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நமக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சிட்ருக்கோம். இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அது நிச்சயமா அழிவுக்கு தான் வழிவகுக்கும். இந்த மாதிரி அழிவுகள் நிகழாம தடுக்கணும் அப்படின்னா உலகத்தை பத்தின, பூமியை பத்தின ஆழ்ந்த சிந்தனை நமக்கு வேணும். இன்னைக்கு வந்து நம்ம காடுகள், வனத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், இதெல்லாம் வந்து உயிரோட இருக்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கு, நம்ம உயிர் வாழ்றதுக்குமே அந்த உயிரினங்கள்லாம் இருந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத கருத்தை வலியுறுத்தி சொல்றதுக்காக வனவிலங்கு வார விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் நம்ம. இந்த வனவிலங்கு வார விழா அப்படிங்கிறது வந்து ஏன் கொண்டாடுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இது கொண்டாடுறதுனால என்ன ஆக போகுது, இது எப்பயிலேருந்து கொண்டாடுறாங்க, இதுக்கு அடிப்படை என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வனவியலை ஒரு பாடமாக எடுத்து படித்த அருள்குமார் அவங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் அருள்குமார்.
வணக்கம் மேடம். மழை நீரும் மண்ணும் மலையும் அணிநீர் காடும் உடையது அரண். இந்த குரல் மூலிமா திருவள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காடும் காடு தாழ்ந்த மலை மற்றும் வனவிலங்குகளை பற்றி சொல்லியிருக்காரு மிக தெளிவாக. இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி இந்த வனவிலங்கு வார விழா எப்போ எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு ஆரம்பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்ற ஒரு இந்திய வனவிலங்கு அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 1952 புதுடெல்லியில் வந்து ஏற்படுத்தினாங்க. அதனுடைய தலைவராக இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் அதனுடைய தலைவராக இருப்பார். மற்ற அனைத்து மாநில முதல்வர் அவர்களும் அந்தந்த மாநில ஸ்டேட் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு அதனுடைய தலைவர்களாக இருப்பார்கள். இந்த வந்து ஏற்படப்பட்டது அந்த 1952 அந்த வருடத்திலிருந்தே அக்டோபர் முதல் வாரம், எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை வனவிலங்கு வார விழா கொண்டாட வந்து அப்போதைய பிரதம மந்திரி அவர்கள் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிந்தார்கள். அப்போ வந்து அந்த 1952 இந்த தேசிய வனவிலங்கு வார விழா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இதனுடைய மிக முக்கிய நோக்கம் ஏன் வனவிலங்கு வார விழா கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வனவிலங்குகள் காடுகள் வந்து அதிகப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வருது, அழிஞ்சிட்டு வருது. பல விலங்குகள் அழிந்து விட்டன. அழிந்துவிட்ட அழியும் நிலையில் உள்ள காடுகள் மற்றும் வனவிலங்குகள் அதை சார்ந்த இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு பொதுவாக வந்து மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் இளைஞர்களுக்கு இந்த வனவிலங்கு மற்றும் காடுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காகவே இந்த வனவிலங்கு வார விழா கொண்டாடுகிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தும்போது, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு வனம் மற்றும் வனவிலங்கினுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, கற்பிப்பதன் மூலமாக அவர்கள் மாணவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு, மாணவர்கள் மட்டும் பயனடையாமல் அவர்கள் போய் அவர்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் சொல்லும்போது வனம் மற்றும் வனவிலங்கு குற்றங்களை தடுக்க முடியும், அழிவதை வந்து தடுக்க முடியும் என்பதற்காகவே இந்த வனவிலங்கு வார விழா கொண்டாடிட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது.
சரிங்க, இப்போ வந்து மாணவர்கள்கிட்ட, இளைஞர்கள்கிட்ட அந்த வனவிலங்குகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வாரம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்படி ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணும்னாக்க இந்த வனவிலங்குகள் பற்றிய சில செய்திகளும் வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? சொல்லுங்க.
வனவிலங்குகள் வந்து நிறைய வனவிலங்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வனவிலங்குகளுக்கும் ஒரு ஒரு தனி அமைவிடம், அதனுடைய அமைப்பியல், அது வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகிறது. உதாரணத்துக்கு புலி எடுப்போம். இந்தியாவினுடைய தேசிய விலங்காக கருதப்படுகிற நம்ம புலியை வந்து பார்த்தோம்னா, புலிக்குன்னு சொல்லிட்டு தனி டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லட்சக்கணக்கான புலிகள் இருந்ததா சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து வேட்டைக்காக வந்து அடைக்கப்பட்டதால் புலியினுடைய இனமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அழியும் நிலையில் போய்விட்டது. இந்த புலிகள் வந்து மிக முக்கியமானது என்று வந்து உணர்ந்தாங்க. ஏன் வந்து புலிகள் வந்து மிக முக்கியமானதுன்னு நான் பின்னாடி சொல்ல வரேன். புலியை பற்றி இன்னும் சொல்லுவார்களோ, இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து இந்த புலியினுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்தாங்க. அவங்கள தான் வந்து இந்தியாவுடைய வனம் மற்றும் வனவிலங்கு சார்ந்த சில கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க என்பது சொன்னால் மிகையாகாது. 1972 கரண் சிங் அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வந்தது இந்த கரண் சிங் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்தியாவுடைய புலிகள் அதனுடைய எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமையில் அனுப்புகிறாங்க. அவர் வந்து தன்னுடைய அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் பிரதம மந்திரியிடம் சப்மிட் பண்ணுறாங்க. தன்னுடைய அறிக்கையில் வந்து புலிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சுக்கிட்டே வருது, இதை வந்து கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட முறையில் புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையில் கரண் சிங் அவர்கள் சொல்கிறாரு. இதை உணர்ந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற திட்டம் என்னென்னா, இது வந்து 1973 April 1 முதல் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. ப்ராஜெக்ட் டைகர் என்பது இந்தியாவில் புலிகள் அதிகமாக வாழும் பகுதிகளை டைகர் ரிசர்வ் ஏரியா, டைகர் வாழும் பகுதி அப்படின்ட்டு அறிவிச்சிருவாங்க. இப்படி அறிவிக்கிறதுக்கு என்ன பயன்னா, டைகர் ரிசர்வ்னு அறிவிச்ச ஏரியாவை அதிகப்படியான பாதுகாப்பு, பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய நிறைய பேட்ரோல்ஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், நிறைய நிதிகளில் ஒதுக்கி அதை புலிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் 17 டைகர் ரிசர்வாக இருந்த இந்த புலிகள் காப்பகம் தற்பொழுது வரை 47 டைகர் ரிசர்வாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைகர் ரிசர்வ் இருக்கிறது. முதுமலை டைகர் ரிசர்வ், ஆனமலை டைகர் ரிசர்வ், களக்காடு முண்டந்தரை டைகர் ரிசர்வ், தற்போது ரீசெண்டாக ஆரம்பித்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். இந்த 4 டைகர் ரிசர்வுமே மிக முக்கியமான புலிகள் இனப்பெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த 4 பகுதிகளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும். முன்னாடி வந்து 4 ஒரு முறை வந்து புலியினுடைய கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஸோ அப்படி நடத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்து அதனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் புலி கணக்கெடுப்பு பொதுவாக எப்படி நடத்துகிறவாங்கன்னா, கால் தடம், பொதுவாக கால் தடத்தை வச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேட்டு, புலியினுடைய அந்த ஸ்கேட்டை வந்து எடுத்து அது மூலிமா தான் வந்து புலிகள் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த புலிகள் கணக்கெடுப்பில் சில தவறுகள் வந்து நடக்கிறத வந்து கண்டடைஞ்சாங்க. இதை வந்து எப்படி மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் உல்லாஸ் கரந்த் அப்படின்ற வைல்ட்லைஃப் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து இந்தியாவில் வந்து கேமரா ட்ராப் மெத்தடு கொண்டு வந்தார். இந்த கேமரா ட்ராப் மெத்தடு என்பது ஒன்றும் இல்லைங்க, புலிகள் வந்து அதிகமாக நடமாடும் பகுதிகளில் வந்து இந்த கேமரா வந்து ரெண்டு பக்கமும் பொருத்திடுவாங்க. ஒரு 60 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் உயரத்தில் வந்து ரெண்டு பக்கமும் பொருத்தும் போது புலிகள் அந்த பக்கமாக வந்து கிராஸ் ஆகும்போது அதை வந்து புகைப்படமாக எடுத்துக்கும். இந்த புகைப்படம் வந்து சென்சார் மூலமா கம்ப்யூட்டரில் வந்து பதிவாயிடுங்க. இப்போ வந்து மாணவர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு கேள்வி வந்து எழலாம், இந்த புலி தான் வந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்ட்டு. புலிகளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனிதருடைய கைரேகையை போல புலிகள் ஒவ்வொரு புலிகளுக்கும் அதனுடைய வரிகள் வந்து மாறும். இந்த வரிகளை வச்சு தான் இந்த கேமரா ட்ராப்பில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக, அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா புலிகளுடைய எண்ணிக்கை கரெக்டாக இந்த புலி தான் செத்ததா அப்படின்ட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் வந்துடுது. சாதாரணமாக ஒரு புலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு டெரிட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அது வந்து தன்னுடைய டெரிட்டரியை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த 24 சதுர கிலோமீட்டர் ஆவரேஜாக சொல்கிறாங்க. போய் ஒரு சில இடத்துல புலி வந்து நகத்தில் வந்து பூரி விடும், ஒரு மரத்துலேயோ அல்லது எப்படியோ பூரி விடும், இல்லைனா ஸ்ப்ரே பண்ணும் தன்னுடைய யூனியனரை ஸ்ப்ரே பண்ணக்குள்ள மற்ற புலி வந்து அந்த டெரிட்டரியில் வராது. இங்கே ஆல்ரெடி ஒரு புலி ஹோம் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்டிங் சீசன் மட்டும் எஸ்பெஷலில் வந்து புலிகள் வந்து மற்ற இதுக்கு போகும்போது இந்த டெரிட்டரியும் ஒவ்வொரு புலிக்கும் ஒவ்வொரு டெரிட்டரி, ஓன் டெரிட்டரி எப்பவுமே வந்து மீறாது அப்படின்னு சொல்லலாம். புலிகளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, புலிகள் வந்து ஏன் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னால் ஒரு காட்டில் அந்த புலி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காடு வந்து செழுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலியானது தன்னுடைய ப்ரே ப்ரெடேட்டரி சிஸ்டத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் வந்து உணவு சங்கிலி பார்க்கும்போது முதல்ல காடு புல் இருக்கும், அந்த புல்லை மேயறதுக்கு மான்கள் வரும், இந்த மான்களை சாப்பிட புலி வரும், புலியை வந்து இறந்து போகும்போது அதை வந்து பிணந்தெண்ணெய் கழுகு வல்ச்சர் என்ற கழுகுகள் வந்து அதை சாப்பிடும். ஒரு கண்டினியூட்டியாக அந்த உணவு சங்கிலி வந்து இருக்கும். இந்த உணவு சங்கிலியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த புலிங்க. அதனால் வந்து அந்த புலி வந்து கீஸ்டோன். இப்போ உதாரணத்துக்கு மான்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து கிரேசிங், அதாவது அதிகமாக மேய்ஞ்சி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் புல் இனம் மட்டும் அழிஞ்சு விடும், அந்த மான் இனங்கள் மட்டும் அதிகமாக பெருகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். புலிகள் இருக்கும் பட்சத்தில் புலி வந்து கரெக்டாக மான்களுடைய எண்ணிக்கை வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதாங்க மிக முக்கியமான ஒரு இந்த புலிகளுடைய ஸ்பெஷலுங்க. இப்போ புலியை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து யானையை பற்றி பார்க்கும்போது, பொதுவாக யானைகள் வந்து இரண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆப்பிரிக்க யானைக்கு வந்து ஆண் மற்றும் பெண் யானைகளுக்கு இரண்டுக்குமே தந்தம் இருக்கும். நம்முடைய ஆசிய யானைகளுக்கு, இந்திய யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. புலியை போலவே யானைகளும் மிக முக்கியமான அந்த காடு பாதுகாப்பு, காடுகளுடைய செழிப்புக்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்கிறாங்க. இந்த யானைகள் வந்து காட்டில் வந்து அதிகமாக போ, யானைகளுக்கும் தனியாக ஒரு நடைபாதை இருக்கும். அந்த பாத்வே தான் வந்து அதை எலஃபண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வேயில் தான் வந்து அதை போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இந்தமாரி போயிட்டு வந்தவர்கள் அதிகப்படியான அந்த புதர்கள்லாம் வந்து வராமல் தன்னுடைய வழியை வந்து தோற்றுவிப்பவர்களுமா, அது வந்து மற்ற விலங்குகளுக்கு, உதாரணத்துக்கு மான் போன்ற சிறு விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழித்தடமாக அமைகிறது. இந்த யானைகள் வந்து அதிகப்படி அந்த கிளைகளை மட்டும் தான் முறிச்சதில்லை, அதெல்லாம் சாப்பிட்டு போடுங்களா, அந்த அதனுடைய இலைத்தலைகள் மற்றும் கனிகளை வந்து சாப்பிடுகிறது. அந்த சாப்பிட்ட பிறகு தன்னுடைய கெஸ்டேஷன் அது மூலிமா நல்லா பண்ணிட்டு சாணத்தில் வந்து விழுதுங்க. அந்த சாணத்திலேருந்து விழுகிற அந்த, உதாரணத்துக்கு அந்த மலைவேம்புன்ற ஒரு மரம் வந்து இருக்குங்க, அது வந்து விதை வந்து சாதாரணமாக விதை உரை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சாதாரணமாக முளைக்கிறதில்ல. அதுவே இந்த யானை வந்து சாப்பிட்டு அந்த சாணத்திலேருந்து வளர ஒரு மலைவேம்பு மரமானது மிக அற்புதமாக மிக அழகாக வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா செரிச்சு சில வேதிப்பொருட்கள் யானைகளுக்கு சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்கு. அதன் மூலிமா இருக்கக்குள்ளே இந்த இந்த மலைவேம்பு மரம் நல்லா வளர்கிறது. இப்போது யானைகளுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாவே யானைகள் தான், அதாவது மனித வனவிலங்கு மோதல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் இப்போ வந்து அதிகமாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைகளுக்கான அந்த வனப்பரப்பளவு வந்து குறைஞ்சு கொண்டே போகிறது. யானைகள் குறைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. எலக்ட்ரிக்யூஷன், அந்த வனப்பரப்பை ஒட்டி உள்ள அந்த நிலங்களில் வந்து விவசாயிகள் வந்து கரும்பு வாழை போன்ற பயிர்களை பயிரிடும் போது அதை உண்பதற்காக சில சமயம் மற்றும் தண்ணீருக்காக, ஏன் என்றால் வந்து யானைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200-250 கிலோ உணவு தேவைப்படுகிறது. 100 லிட்டர் 150 லிட்டருக்கு மேலே தண்ணீர் வந்து அருந்த வேண்டி இருக்கனால் கோடைக்காலங்களில், குறிப்பாக மற்ற காலங்களை விட கோடைக்காலங்களில் அதில் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இங்கே வரக்குள்ள ஒரு சில விவசாயிகள் எலக்ட்ரிக்யூஷன் சொல்லக்கூடிய கரண்ட் வச்சு சொல்லிடுறாங்க, அல்லது சில தவறான முறைகளால் யானைகளை வந்து கொள்கிறாங்க. இது தவறான முறைகளில் யானை தந்தமும் மிகவும் ஒன்று. யானை தந்தம் வந்து லட்சக்கணக்கான மதிப்பு உடையதால் அதை வந்து வேட்டைக்காரர்கள் தந்தத்துக்காக யானையை கொண்டு அதன் மூலியமாக அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படின்ற ஒரு திட்டமும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இது வந்து 1991-92 அந்த பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த புலிகளுடைய கொண்டு வந்ததுக்கான நோக்கமும் இதனுடைய நோக்கமும் ஒன்று தான். ஏனென்றால் புலிகள் வந்து ஒரு காட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் அதனுடைய முக்கியத்துவமும் இந்த யானைகளுக்கு இருப்பதால், யானையுடைய பாப்புலேஷனும் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால இந்த ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படின்ற திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக முதுமலை யானைகள் வனவிலங்கு சரணாலயம் போன்ற சரணாலயங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா முதுமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால அங்கே வந்து யானைகளுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுங்க. இப்போ புலி மற்றும் யானைகளை பற்றி பார்த்தோம். இன்னும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் அரிய வகை விலங்கினங்கள் வந்து நிறைய இருக்கிறது. ஒரு சில மட்டும் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் வந்து சிங்கம் கிடையாது. சிங்கம் வந்து இந்தியாவிலே வந்து குஜராத்தில் கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புலி, அப்புறம் யானைக்கு அடுத்தது லெப்பர்ட் அல்லது பேந்தர், சிறுத்தை புலின்னு சொல்லுவாங்க, அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. சென்னாய், அதாவது தோல் அல்லது ஒயில்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னாயும் வந்து இருக்கிறது. காட்டெருமை, அதாவது இந்தியன் கார் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டெருமை அது இருக்குது. ஸ்லாத்பியர் கருங்கரடி இதனுடைய எண்ணிக்கையும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. குரங்கினத்தில் பார்த்தீங்கன்னா நீலகிரி லங்கூர், இது வந்து எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். நீலகிரினாவே அந்த நீலகிரி இருக்கிறதுனால தான் அந்த நீலகிரி லங்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறிப்பிட்ட அந்த முதுமலை அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் மேடம். அதேமாரி லைன் டெய்ல்டு மக்காக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கவால் குரங்கினம். இது வந்து உலகிலேயே மிகவும் இங்கே மட்டும்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே இருக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இது நீங்கள் வால்பாறை ஏரியாவில் அப்புறம் எரவிக்குளம் நேஷனல் பார்க் தேசிய பூங்கா அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே மட்டும்தான் இந்த சிங்கவால் குரங்குகளை வந்து நீங்கள் காண முடியும். நீலகிரித்தார், நீலகிரித்தாருக்கு ஒரு சிறப்பு அம்சம் நம்மளுடைய மாநில விலங்கு. நீலகிரித்தாரும் வந்து மிக ஒரு அருமையான எண்டமிக், அதாவது நான் இப்போ சொல்வது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே உரிதான ஒரு விலங்கினம். இதை வந்து வேறு எங்கும் நீங்கள் காண முடியாதுங்க. மான், புள்ளிமான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சாம்பார் மான், அப்புறம் வெளிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மான் வகைகள். வெளிமான் பார்க்கக்குள்ள குறிப்பாக வெளிமான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வயநாடு பிளாக் பேக் சென்ச்சுரின்னு ஒன்று இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய வேளாண் கல்லூரிக்கு அருகிலேயே மிக அருகிலேயே உள்ளது வயநாடு பிளாக் பேக் சென்ச்சுரி. அதுக்கப்புறம் முத்துப்பேட்டையில் வந்து பாயிண்ட் கேளிமேர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து இது இந்த வெளிமானுக்கு வந்து ஃபேமஸான ஒரு இது. அணில்கள் பார்க்கும்போது மலை அணில் இருக்குது, அது வந்து சாதாரணமாக இருக்கிறது. கிரிசில்டு ஸ்கொயர்ன்னு ஒரு அணில் வந்து இருக்கிறது. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிரிசில்டு ஸ்கொயர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரினே ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பாதுகாக்கவே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அனுமதி பெற்று அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயமாக அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஜெயின் மலபார் ஸ்கொயரில் இருக்குங்க. கிரிசில் ஸ்கொயர் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கருங்கலரில் இருக்கும். இந்த ஜெயின் மலபார் ஸ்கொயரில் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மாநில விலங்காக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாகும். பறவை இனங்களில் நம்ம பார்க்கும்போது ஹில் மைனா, அப்புறம் நம்முடைய மாநில பறவையான எமரால்டோ மரகதா புறா போன்ற மிக முக்கியமான அரிய வகை புறாக்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1200 வகை பறவை இனங்கள் இருப்பதாக பறவையியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. பறவையியல் நிபுணர்கள் என்று சொல்லவுடனே எனக்கு பறவையின் தந்தை டாக்டர் சலீம் அலி அவர்களுடைய ஞாபகம் தான் வருகிறது. இவர் வந்து பறவைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து அந்த பறவைகளுடைய வாழ்விடங்கள் அதனுடைய குணாதிசயங்களை வந்து பயின்ற கிட்டத்தட்ட நிறைய ஆண்டு கணக்காக இவர் பறவை அதனுடைய அமைவிடம் அதனுடைய அமைப்பை பற்றி இது பண்ணியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. நம்முடைய மத்திய அரசாங்கமும் சேக்கான் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பறவைகள் பற்றி ஆர்னித்தாலஜி படிப்பு அதை பற்றி படிப்பு ஒரு ஆராய்ச்சி வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆணைக்கட்டி என்ற இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பறவை இனத்தில் நான் மிக முக்கியமான ஒன்றே ஒன்று சொல்ல வரேன். பிணந்தின்னி கழுகு அப்படின்னு ஒரு கழுகு, அதாவது வல்ச்சர்னு சொல்லுவாங்க. வல்ச்சருக்கும் கழுகுகளுக்கு வித்தியாசம் இதில் என்ன, பிணந்தின்னி கழுகுகளுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து முடி இருக்காது, உருவத்துலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே ஈகளுக்கு வந்து தலையில் முடி இருக்கும், உருவத்தில் கொஞ்சம் அதை விட சிறியதாக இருக்கும். இந்த பிணந்தின்னி கழுகுகள் முதுமலை மற்றும் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. பிணந்தின்னி கழுகுகள் பேக் ஹெட்டட் வல்ச்சர், ஒயிட் ஹெட்டட் வல்ச்சர், ரெட் வல்ச்சர், இந்தியன் வல்ச்சர் போன்ற கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான வல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவில் காணப்படுகிறது. நமது சத்தியமங்கலம் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் பிணந்தின்னி கழுகுகள் இருக்கிறது. ஏன் இதை வந்து இதனுடைய முக்கியத்துவம் சொல்கிறோன்னா ஒரு உணவு சங்கிலி முழுமை அடையிறதுக்கு, அதாவது காடு புல் புல்லை வந்து சாப்பிட மான், மானை சாப்பிட புலி, புலி வந்து இறந்த பிறகு அதை வந்து டீகம்போஸ் பண்ணுற ஸ்கேவெஞ்சர் என்று சொல்லக்கூடிய டீகம்போஸ் வேலையை வந்து இந்த பிணந்தின்னி கழுகு தான் செய்யுது. அதனால் வந்து உணவு சங்கிலியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வந்து இந்த பிணந்தின்னி கழுகு வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து அதிகமாக வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன காரணம், ஏன் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லிட்டு பறவையியல் நிபுணர்கள் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து வெளிவந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து வலி ஏற்படக்குள்ள அதுக்கு வந்து பெயின் கில்லர் வந்து அதிகப்படியான ஒரு பெயின் கில்லரை செலுத்துகிறாங்க. அந்த பெயின் கில்லருக்கு நேம்னா டைக்ளோஃபினாக். அந்த டைக்ளோஃபினாக் வந்து செலுத்தும் போது அது மாடுகளுக்கு செலுத்தும் போது நாளடைவில் அந்த மாடு வந்து அதிகப்படியான மருந்துகளால் வந்து நாளடைவில் இறந்து போயிடுது. அந்த மாடை வந்து இந்த பிணந்தின்னி கழுகு சாப்பிடும்போது அதனுடைய உடலில் இந்த டைக்ளோஃபினாக் என்ற மருந்து உட் செல்லுது. இதை வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு உடம்புலேருந்து மற்றொரு உடனத்துக்கு அப்படி படிப்படியாக இதாகிறது. இதில் என்னென்ன, ஆரம்பத்தில் இருந்ததை விட அடுத்த ஒரு உயிரினத்துக்கு போகும்போது அதிகப்படியான அந்த கெமிக்கல் வந்து அதனுடைய உடல்மை சேருது. இதுதான் வந்து மிக முக்கிய காரணம். இந்த டைக்ளோஃபினாக் என்ற மருந்து தான் இந்த பிணந்தின்னி கழுகுகள் அழியறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. எப்படி வந்து இந்த எலஃபண்ட் டே, டைகர் டேன்னு கொண்டாடுறோமே, பிணந்தின்னி கழுகுகளுக்கும் ஒரு டே வந்து கொண்டாடுறோம். எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பர் 5 அப்படின்னாவே ஆசிரியர் தினம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய ஞாபகம் தான் வரும். ஆனால் இந்த செப்டம்பர் 5 இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இன்டர்நேஷனல் வல்ச்சர் அவேர்னஸ் டே. சர்வதேச அளவிலே வந்து இந்த வல்ச்சர் பெண்ணந்திணைக்கழுகுக்கான தினமாக கொண்டாடுறாங்க செப்டம்பர் 5. இது வந்து முதன் முதல்ல 2010-11 தான் வந்து குஜராத் அரசாங்கம் முழுமையாக வந்து டைக்ளோஃபினாக் அந்த மருந்துக்கு வந்து தடை விதித்தாங்க. நாளடைவில் மற்ற மாநிலங்களுக்கும் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தற்பொழுது எல்லா மாநிலங்களும் ஆல்மோஸ்ட் டைக்ளோஃபினாக் என்ற மருந்துக்கு தடை செஞ்சதுனால அந்த பிணந்தண்டை கழுகுக்கு வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு வழி ஏற்பட்டுள்ளது.
ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அருள்குமார். அதாவது இந்த உலகத்தை வந்து அந்த சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு சங்கிலியில் வந்து புலியும் பிணந்தண்டை கழுகும் வந்து முக்கியமான இடத்தை வகிக்குது அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு காடு அப்படிங்கும்போது அதில் யானையுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. இன்னும் மற்ற விலங்குகள் நிறைய நம்ம காடுகளுக்கே உரித்தான விலங்குகளையும் சொன்னீங்க. இப்போ அதையெல்லாம் பேசணுன்னாக்க நமக்கு நிறைய நேரம் வேணும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னொரு கேள்வி மட்டும் இருக்குது என்னென்னாக்க, இப்போது வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருது, கால்நடைகளை கொண்டுடுச்சு, மனிதர்களை அடிச்சிருச்சு அப்படின்லாம் நம்ம வந்து பேசுகிறோம். உண்மையிலே பார்க்க போனால் இப்போ மனிதர்கள் வந்து காடுகளுக்குள்ளே போய் அந்த விலங்குகளை தொந்தரவு பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. விலங்குகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஊருக்குள்ளே வருது. காரணம் வந்து நீங்கள் சொல்லும்போது யானைகளுக்கு சொல்லும்போது அது தண்ணீர் உணவை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள், அதாவது அந்த மனித விலங்கு மோதல், அதை வந்து எப்படி தவிர்க்கலாம் நம்ம? அதுக்கு மனிதர்களாகிய நம்ம செய்ய வேண்டியது என்ன?
மேடம் சொன்ன மாதிரி மனித வனவிலங்கு மோதல் வந்து தற்போது அதிகமாக இந்தியாவும் உலக அளவிலையும் சரி இந்தியா லெவல்லையும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மனித வனவிலங்கு மோதல் ஹியூமன் வைல்ட்லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழித்தல். காடுகள் அழித்தல் தான் மிக மிக முக்கிய காரணமாக இந்த மனித வனவிலங்கு மோதலுக்கு ஏற்படக்கூடிய காரணியாக இருக்கிறது. டீஃபாரஸ்டேஷன், அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர், வனத்துக்கு வந்து தீ வைக்கிறது, வனநிலையங்களை வந்து ஆக்கிரமிப்பு, இப்படிலாம் அந்த டீஃபாரஸ்டேஷனில் இந்த இதெல்லாம் சொல்லலை நம்ம, ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது வனநிலையங்களை வந்து துண்டு துண்டாக்குதல். அதாவது ஒரு எந்த ஒரு இதுவுமே தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் யானை வந்து தொடர்ச்சியாக போகும். ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து வனம் இருக்குது, திடீர்னு ஒரு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதை வந்து டீ எஸ்டேட்டாகவோ அல்லது காஃபி பிளான்டேஷனாகவோ அல்லது அதர் தோட்டங்களாகவோ மாற்றுறதுனால அது வந்து வழி மாற்றம் படுகிறது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புலியோ அல்லது ஒரு யானையை வந்து ஒரு நாளைக்கு யானை வந்து கிட்டத்தட்ட பல மைல்களை வந்து கடந்து செல்லக்கூடியது. ஏன்னா அதுக்கு அதிகப்படியான தண்ணியும் அதிகப்படியான உணவும் தேவையாக இருக்கிறதுனால அது நிறைய தூரம் செல்ல வேண்டிய ஒரு காரணத்தால் வனப்பரப்பளவு அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ வனப்பரப்பளவு வந்து சில அசம்பாவிதங்களால் ஒரு சில நபர்களால் வந்து வனவோர நிலங்களை வந்து என்க்ரோச்மெண்ட்டு, அதாவது வன நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு இந்தமாரி ஆக்கிரமித்து அங்கே வந்து பிளான்டேஷன் இதெல்லாம் போடக்குள்ள கண்டிப்பாக அது வந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது எலஃபேண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க. எலஃபேண்ட் காரிடார் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை வழித்தடம். இந்த யானை வழித்தடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து பொதுவாக அந்த ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை தான் போயிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி குட்டி யானை, அதை வந்து எப்பவுமே வந்து யானை வந்து தன்னுடைய வழித்தடத்தை வந்து மாற்றிக்காதுங்க. யானைகள் நிபுணர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா யானைகள் வந்து மிகவும் அறிவு சக்தி வாய்ந்தது, மனிதர்களை போலவே வந்து ரொம்ப ஞாபக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து யானைகள் வந்து அதனுடைய காரிடார் எலஃபண்ட் காரிடார் விட்டு வெளியே வராது. ஆனால் இந்த எலஃபண்ட் காரிடாரில் பார்த்தீங்கன்னா தற்போது பல ரிசார்ட்டுகளாகவும் அல்லது ஒரு சில இடத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் கேளிக்கை விடுதிகளில் அப்படி கட்டும்போது தோட்டங்களாகவே மாற்றப்பட்டுள்ளன வனங்கள்லாம். இந்த காரணங்களால் வந்து இந்த யானையானது வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பாக வந்து கோடை காலத்தில் வந்து தண்ணீர் மற்றும் உணவிற்காக வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு லைன், அதாவது பாலக்காடு கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, இரண்டு பக்கமும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் போகும்போது ஒரு சில சமயம் வந்து இந்த ஃபாரஸ்ட் இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு கடந்து போகக்குள்ள நிறைய நாளிதழ்களாக பார்த்துருப்பீங்க நீங்கள். 2010 வந்து பார்த்தீங்கன்னா 4 யானைகள் அடிபட்டு இறந்துருக்கு. யானைகள் வந்து அதிகமாக இறக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் எலக்ட்ரோக்யூஷன், அதாவது மின் இணைப்பு, அதாவது நிலங்களில் வந்து டைரக்ட் கரண்ட் விடக்குள்ள யானை வந்து அது கரண்ட் மூலிமா இறக்குறது. ஒன்று இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, இது மூலிமா வந்து நிறைய யானைகள் நிறைய வனவிலங்குகள் வந்து இறந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம், அதாவது இந்த மனித வனவிலங்கு மோதலை வந்து எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடவடிக்கைகளுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் வந்து அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வனக்கொள்கைகள் இந்தியாவில் வந்து 3 வனக்கொள்கைகள் உள்ளன. ஒன்று வந்து 1894, 1952, 1988. 3 வனக்கொள்கைகள், முதல் வனச்சட்டம் 1864, இந்திய வனச்சட்டம் 1952 மற்றும் வன பாதுகாப்பு சட்டம் 1988, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போன்ற பல சட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து இயற்றியுள்ளது. இதெல்லாம் வந்து வனம் மற்றும் முக்கியமாக இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஏற்படுத்தி என்னென்னா வனவிலங்கு குற்றங்களையும் வனவிலங்கு கொள்வதை வந்து தடுக்கிறதான் இதனுடைய மிக முக்கிய நோக்கமாகும். அதேமாரி இந்த வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனநிலங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இல்லையா, கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து செக் பண்ணுறது தான், அதாவது வனநிலத்தை வந்து ஆக்கிரமிப்பதை வந்து தடுக்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். வன கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா 1988 வந்த வனக்கொள்கை ஃபாரஸ்ட் பாலிசியில் என்ன சொல்லுன்னா ஒரு நாடு அந்த நம்மளுடைய தேசமானது அதாவது முன்னொரு காலத்தில் மும்மாறி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெய்யறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலப்பரப்பில் எந்த ஒரு நாடு வந்து 33% வனப்பரப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாலும் அந்த நாட்டில் வந்து நல்லா செழிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக இருந்தது. ஃபாரஸ்ட் கவர் அசஸ்மெண்ட்டு அதாவது வனத்தினுடைய பரப்பளவு வந்து அசஸ் பண்ணுறதுக்காகவே ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வந்து இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா டேராடூன் உத்தரகாண்டில் டேராடூனில் இருக்கிறதுங்க. இது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க. ரீசெண்டாக வந்து 2013 வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய வனப்பரப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வனப்பரப்பளவு ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம்னா 69.79 மில்லியன் ஹெக்டேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சதவீதத்தில் பார்க்கும்போது 21.23% உள்ளது. ட்ரீ அவுட்சைட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வனம் அல்லாத வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா, மற்ற நகரம் மற்றும் இதர இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா பார்க்கல 9.13 மில்லியன் ஹெக்டேர். இதனுடைய சதவீதம் பார்க்கக்குள்ள 2.78. ஸோ ஆக மொத்தம் இந்தியாவுடைய வனப்பரப்பு அளவு டோட்டல் ஃபாரஸ்ட் மற்றும் ட்ரீ அவுட்சைட் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் வந்து 24.01 என்ற சதவீதமாக உள்ளது. இதில் வந்து 23% இருந்து தற்பொழுது வந்து 1% அதிகரிச்சு என்பது மிக முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம பெருமைப்படலாம். ஏன்னா மற்ற உலக நாடுகள் குறிப்பாக பிரேசில் அமேசான் ஃபாரஸ்ட் வந்து மிக அதிகப்படியாக வந்து தன்னுடைய வளத்தை வந்து இழந்துட்டு வருது. ஆனால் இந்தியாவில் வந்து இவ்வளோ மக்கள் தொகை இருந்து இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டு கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் என்பது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் எப்படி நடந்தது, இந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் மூலமா மக்கள் வந்து விழிப்புணர்வு குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வனவிலங்கு வார விழா அப்புறம் வன மகோத்சவம்னு சொல்லக்கூடிய மரநடும் வார விழா அதாவது ஜூலை 1 வந்து மாண்புமிகு முன்னாள் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் கே.ஏ. முன்ஷி அவர்கள் தான் இந்த மண் மகோத்சவா அப்படின்ற ஒரு வன மரம் நடுதல் வார விழா கொண்டாடினாங்க. ஸோ இப்படிலாம் வந்து பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தின மூலயமா பல சட்டத்திட்டங்களில் கடுமையான சட்டத்திட்டங்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து குறிப்பாக இந்த சமயத்தில் என்ன சொல்ல வரேன்னா இந்திய வனப்பணி வனத்தை வந்து பாதுகாக்கணும் வனவிலங்களை பாதுகாக்கணும் என்றக்காகவே 1964 இந்திய வனப்பணி அகில இந்திய பணியை ஒன்று உருவாக்கி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை வந்து உருவாக்குனாங்க. இதனுடைய மிக முக்கிய நோக்கம் வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது அதை வந்து மெயின்டைன் பண்ணது இதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சர்வீஸுங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இது வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து டைரெக்டாக வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய தேர்வாணையம் செலக்ட் பண்ணி 2 வருடம் வந்து எப்படி வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது அதனுடைய முக்கியத்துவம் என்ன வனம் மற்றும் வனம் விலங்குகள் சட்டத்திட்டங்கள் இதை பற்றி 2 வருடங்கள் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க டேராடூனில். இந்த அதிகாரிகள் வந்து நேரடியாக ஒரு மாவட்டத்தில் ஒரு 1 to 1.5 ஆண்டுகள் உதவி வன பாதுகாவலராக அதன் பிறகு வந்து மாவட்ட வன அலுவலராக பணியாற்றும் பொழுது குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக வரும்போது அவர்களுக்கு இந்த வனம் மற்றும் வனவிலங்கு முக்கியத்துவம் தெரிஞ்சு அவங்க வந்து நேரடியாக சில சட்டத்திட்டங்கள் மூலயமா பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணக்குள்ள விழிப்புணர்வு அதிகமாக இருந்து சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறதுனால முன்னையோடு இப்போது கடந்த 1990-2000 அந்த காலகட்டங்களை விட 2001 அந்த 10-13 காலங்களில் வனத்தினுடைய என்க்ரோச்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இப்போ இந்தளவுக்கு வந்திருக்குது. இது வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலை பிஎஸ்சி வேளாண்மை படிப்பு வந்து நம்ம ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் பாடம்லாம் வந்து புகுத்திட்டு இருக்க மாதிரி 1976 நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா வேளாண் சார்ந்த சில படிப்புகள், மிக முக்கியமாக வனத்துறை என்ற ஒரு படிப்பு, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வந்து வேணும். ஏன்னா இப்போ வனக்குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, வனத்தை வந்து பாதுகாக்கணும். குறிப்பாக அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகள், அதனுடைய முக்கியத்துவம் வந்தெல்லாம் வரைஞ்சி 1976 நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் ரெக்கமெண்டேஷனில் ஐசிஆர் வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலயமா வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 1985 இதனுடைய முதல் பேட்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது 1988-1989 வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து போதிய இடம் வசதி இல்லாமல் தமிழ்நாடு வனத்துறை அவங்க மூலயமா அனுமதி பெற்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாக மாற்றம் வந்து 1988-1989 அங்கே செயல்பட்டு வருகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஹெச்டி ஃபாரஸ்ட்ரி, இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட மூன்று நிலைகளுக்கும் அங்கே வந்து வனவியல் வந்து பயிற்றுவிக்கிறாங்க. இது மிக முக்கியமான, இந்த மற்ற அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் பல ஃபாரஸ்ட்ரி காலேஜை விட மிக முக்கியமாக வந்து இந்த நம்மளுடைய மேட்டுப்பாளையம், நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது திகழ்கிறது. நானும் அந்த கல்லூரியில் ஒரு மாணவனாக படித்ததை நான் வந்து பெருமையாக கருதுகிறேன். ஏன்னு சொல்லணும்னா, இந்தியாவில் இந்த மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் படித்த மாணவர்கள், 130 மேற்பட்ட மாணவர்கள் இந்திய வனப்பணி, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் பல மாநிலங்களில் வந்து பணியாற்றி கொண்டு, தமிழ்நாட்டிலையும் பணியாற்றி கொண்டு பேரும் புகழோடும் நல்ல தன்னுடைய வேலைகளை வந்து செஞ்சிட்டு வராங்க அப்படின்றது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதேமாதிரி இளம் பட்டதாரிகளுக்கு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு வேளாண் அலுவலர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், தோட்டக்கலை படித்தவர்களுக்கு ஆர்டிகல்ச்சர் படித்த மாதிரி ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸர் மாதிரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அவங்க படித்தவங்களுக்கும் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஜீவோ வந்து கடந்த 2010 தமிழ்நாடு அரசு வந்து இயற்றியிருக்காங்க. அது 2014 நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ முதல் முதலாக எங்கள் வனக்கல்லூரியில் படித்த 78 மாணவர்கள் வனச்சரகர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்து முதல் 28 ஆண்டுகளில் இப்பொழுது தான் வந்து வனத்துறையில் வந்து தமிழ்நாடு அரசு தேர்வாணை மூலயமா போயிருக்காங்க. இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த 28 ஆண்டுகால கடின உழைப்புக்கு, பல போராட்டங்களுக்காக இந்த ஒரு ஜீவோ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. ஏன் வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கக்குள்ள இதனுடைய முக்கியத்துவம், ஏன்னா வனவியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து 4 வருடம், 6 வருடம், 9 வருடங்கள் படிச்சிருக்காங்க. அவங்க வந்தால் இந்த வனத்தை வந்து பாதுகாக்க முடியும். நான் வந்து ஒரு மாணவனாக அந்த கல்லூரியில் படித்த மாணவனா 4 வந்து படிச்சிருக்கோம் அந்த வனத்தை. இந்தியனுடைய மிக முக்கியமான வன வளங்கள், தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணங்களை பார்வையிட்டிருக்கோம். பல சென்சஸ்கள், அதாவது வனவிலங்கு கணக்கெடுப்பு நடக்கும் அங்கே தமிழ்நாடு மற்றும் இதர இருக்கு. நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்குள்ள நாங்களாகவே முன் வந்து பல வனவிலங்கு கணக்கெடுப்பில் வந்து எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், தமிழ்நாடு போலீஸ் பிரிவின் கீழ் சிறப்பு அதிரடி படையின் கீழ் வந்து 7 வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியும் வந்து நாங்கள், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இணையான ஒரு பயிற்சி வந்து இந்த சிறப்பு அதிரடி படையமா வந்து ஒரு காட்டில் வந்து சர்வே விளையாடுறது, எப்படி ஜங்கல் சர்வைவல் ட்ரைனிங், அதாவது காட்டில் வந்து தனி மனிதனாக ஒருத்தர் எப்படி வந்து தப்பிக்கிறது விலங்குகிட்டேருந்து, கேமோஃப்ளேஜ் போன்ற பல நுட்பங்களை வந்து எங்களுக்கு அந்த இதெல்லாம் கற்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த 4 வந்து வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அதை வந்து எப்படி உருவாக்கணும் இதை பற்றி எங்களுக்கு கற்பிச்சின் மூலமாக நாங்கள் வேலைக்கு போகும்போது அந்த துறையிலே வேலை கிடைக்கும் போது எங்களே வந்து நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி எங்களுடைய இந்த தேசத்துக்கும் வந்து எங்களை நாங்கள் இது பண்ண முடியுன்றது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க.
சரி அருள்குமார், இப்போ வந்து வனவியல் அப்படிங்கிற இந்த படிப்பு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்கிற அந்த இந்திய வனப்பணி, இப்படியெல்லாம் வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து இந்த வனங்களுடைய முக்கியத்துவம், அதுக்கு வந்து அதற்காகவே படித்தவர்களை அதில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம அரசு செஞ்சுருக்கிற பணிகள், இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம், யானைகள் தினம், புலிகள் தினம், வனவிலங்கு வாரம் அப்படின்லாம் கொண்டாடுறோம். இதெல்லாம் தவிர இன்னும் சிறப்பாக வந்து நம்ம அரசாங்கம் இந்த வனங்களுக்காக அல்லது வனவிலங்குகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க?
நம்முடைய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம்னு ரெண்டு இதாக இருக்குங்க. ஒரு சில இதை மட்டும் நான் உதாரணமாக சொல்லுவேன். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 பிரிவை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மாநில பிரிவு, மத்திய பிரிவு, கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர், நம்ம வேளாண் சார்ந்ததை வந்து நம்ம மாநில அரசாங்கமே மேற்கொள்ளலாம். மத்திய அரசாங்கம் வந்து இந்த ரயில்வே போன்ற பணிகளை எல்லாம் ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வரக்குள்ள மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் வனங்கள் இருக்கிறது, வனங்கள் கட்டுப்பாடு என்னவோ நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, பட் ஆனால் வனச்சட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்படக்கூடியது. ஸோ அதனால் இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த வனம் மற்றும் வனவிலங்குகளை வச்சுருக்காங்க. மத்திய அரசாங்கம் இந்த புலிகள் சரணாலயங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி புலிகள் சரணாலயமாக ஒரு வனம் அறிவிக்கணும்னா முதல்ல வந்து புலிகளை பற்றி நம்ம தமிழ்நாடு வனத்துறை வந்து அதிகாரிகள் வந்து மேற்கொள்வாங்க. அங்கே வந்து புலி இருக்கிறதா, எத்தனை புலி இருக்கிறது, எத்தனை அதனுடைய ப்ரே ப்ரெடேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, காடு எவ்வளோ இருக்குது, அந்த காடை சார்ந்த மான்கள், ஏன்னா அதுதான் வந்து ப்ரேவாக இருக்குது இந்த இதுக்கு, இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த புலியினுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அது வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க தமிழ்நாடு வனத்துறை ஹெட் ஆஃபீஸ்கிட்ட. ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்னு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, முதன்மை தலைமை வன பாதுகாவலர், அவருக்கு கீழே வந்து இந்த வைல்ட் லைஃப் வார்டன், இவங்க சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்லாம் இருப்பார். இதெல்லாம் சப்மிட் பண்ண இவங்க வந்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இந்த கார்டை வந்து நாங்கள் டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணணும். அவங்க வந்து உடனே வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, திரும்பவும் அவங்களும் மத்திய அரசாங்க அதிகாரிகளை வந்து இங்கே வந்து பார்த்து அவங்க சொன்னது சப்மிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு தான் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் நிறைய ஷெட்யூல்கள் நிறைய செக்ஷன்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18 ஒரு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு அறிவிக்கணும்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 செக்ஷன் 18 மூலியமாகத்தான் ஒரு வனத்தை வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்க முடியும். இப்படி வந்து வனவிலங்கு சரணாலயமாக ஒரு வனத்தை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு அந்த வனவிலங்கு சரணாலயத்திற்கும் யாரும் முன் அனுமதி இல்லாமல் வனத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது, வனத்தை வந்து வெட்ட முடியாது, வேட்டையாடுறதுக்கு எல்லாம் வந்து தடை செய்கிறாங்க. இங்கே வனவிலங்கு சரணாலயத்துக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில நடைமுறைகள்லாம் பண்ணிக்கலாம், ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதே வந்து தேசிய பூங்கா நேஷ்னல் பார்க்குன்னு சொல்கிறாங்க, இதுவும் வந்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 35 மூலயமா வந்து ஒரு வனத்தை வந்து தேசிய பூங்காவாக அறிவிக்கிறாங்க. இந்த தேசிய பூங்காவாக அறிவிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல வனவிலங்கு சரணாலயத்தோட இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு புலிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய முதுமலை தேசிய பூங்கா அறிவிச்சிருக்காங்க, வனவிலங்கு சரணாலயத்தை விட தேசிய பூங்காவுக்கு வந்து அதிக இது இருக்கிறது, அதனால தான் இந்த நேஷ்னல் பார்க் அப்படின்ற ஒரு தேசிய பூங்கா வந்து அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ரிசர்வ் பாதுகாக்கப்பட்ட பகுதி, இந்த வைல்ட் லைஃப் சேங்சுரி, இந்த தேசிய பூங்கா, இது இல்லாமல் வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் பாதுகாக்கப்பட்ட பகுதி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வனத்தை ஒட்டி உள்ள நிலங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரைவேட்டுக்கு சொந்தமாக இருக்கும், இந்த பிரைவேட்டுக்கு சொந்தமாக இருக்கு, அங்கேயும் வந்து இந்த வனங்கள் இருக்கிறதுனால சில விலங்கினங்கள் அது வந்து அதனுடைய ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து இந்த பிரைவேட் நிலங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து வனத்துக்கு தன்னோட அந்த நிலத்தை வந்து ஒப்படைக்கலாம், ஏன்னா அதனுடைய ஹேபிட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குக்கு வந்து ஏற்ற போல இருக்கிறதுனால அது வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா 102 தேசிய பூங்காக்களும் வைல்ட் லைஃப் சேங்சுரி வனவிலங்கு சரணாலயங்கள்னு பார்த்தீங்கன்னா 515 வனவிலங்கு சரணாலயங்களும் கன்சர்வேஷன் ரிசர்வ் அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி 47 கன்சர்வேஷன் ரிசர்வ்களும் கம்யூனிட்டி ரிசர்வ் கம்யூனிட்டி ரிசர்வ்களை உதாரணத்துக்கு கூந்தங்குளம் பேர்டு செஞ்சுரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அங்கே வந்து ஒரு 18 ஹெக்டேர் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து தமிழ்நாடு வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த கூந்தங்குளம் பேர்டு செஞ்சுரி வந்து பல வெளிநாட்டு பறவைகள் வந்து அங்கே வந்து குறிப்பிட்ட சீசனுக்கு வந்து தங்கி தன்னுடைய இதை வந்து கழிக்கிறதுனால உதாரணத்துக்கு வந்து பெயிண்டர் ஸ்ட்ரோக் ஃப்ளம்மிங்கோ போன்ற மிக அரிய வகை பறவினங்கள் அங்கே வந்து வர்றதுனால அந்த மக்கள் அங்கே வாழ்கின்ற மக்கள் வந்து அந்த நிலத்தை வந்து தமிழ்நாடு வனத்துறைக்கு வழங்கிட்டாங்க. அதுமாரி வந்து கம்யூனிட்டி ரிசர்வ் கான்செப்ட் வந்து உருவாகினது. இந்தியாவில் வந்து மிக முக்கியமான கம்யூனிட்டி ரிசர்வ் அது ஒன்றுங்க. அந்த கன்சர்வேஷன் ரிசர்வ்னு நான் சொன்னக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கன்சர்வேஷன் திருப்புடை மருதூர் அப்படின்ற ஒரு கன்சர்வேஷன் ஒரே ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அதாவது ஒரு அந்த ஏரியா கன்சர்வேஷன் ரிசர்வோ கம்யூனிட்டி ரிசர்வோ அறிவிக்கணும்னா அந்த ஏரியாவில் வந்து ஏதோ சிறப்பு இருக்கும். கூந்தங்குளம் வந்து இந்த பறவைகளுக்கு கன்சர்வேஷன் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா விலங்கினம் ஏதாவது சிறப்பிட்டுக்குள்ள அந்த மக்கள் வந்து தானாக முன் வந்து இதெல்லாம் வந்து எதற்கு உதாரணமாக இருக்கிறேன்னா மக்களும் வந்து விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள், இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அதாவது வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும், இப்படிலாம் இருந்து அவங்களே தானாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வருவேன். நம்ம வேடாந்தங்கள் பறவைகள் சரணாலயம் தான் வந்து முதல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவிலேயே 1898 ஏற்படுத்தப்பட்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க, ஆனால் அந்த ஊர் மக்கள் மட்டும் பட்டாசு வெடிப்பதே இல்லை. இன்றும் கூட அந்த ஒரு சாவு ஊர்வலமோ அந்த எதுக்குமே வந்து கோயில் விசேஷமோ அல்லது எந்த ஒரு காரியத்துக்காகவும் பட்டாசு வந்து வெடிக்கிறது, ஏன்னா வந்து பல அரிய வகை பறவைகள் வந்து அங்கே வாழ்கிறதுனால அந்த மக்கள் வந்து அந்த அவ்வளோ தியாகம் செஞ்சு அந்த பறவை இனங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சதும் வந்து நாமளும் இப்படி தான் நம்ம தியாகம் பண்ணணும்னு இல்லை, நம்ம சுற்றி இருக்க நம்ம வீட்லேயே வந்து மரம் வந்து வளர்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மரம் ரெண்டு மரம் வீட்டு பின்னாடியே சுற்றி வைக்க வளர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு மரத்தை வச்சு மரத்தை வைக்கிறதோட வந்து அதை பாதுகாக்கணும். கொஞ்சம் காலத்துக்கு குறுகிய காலத்துக்கு அதை பாதுகாத்தா தானாக வந்துடும். ஏன்னா எந்த ஒரு வனத்திலே வந்து நம்ம வேளாண் விளை நிலங்களில் வந்து நெல்லுக்கு வந்து யூரியா வந்து குறிப்பிட்ட நாளுகளை போகிற அறுவடை பண்ணுற வரைக்கும், ஆனால் வனத்தில் உள்ள நிலையத்துக்கு வந்து யாருமே வந்து எந்த இதுவும் போகிறதில்ல, அதுவாக தானாக வளர்றதுதான். மனவியல் படிக்கக்குள்ளே எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டால் டாக்டர் கே கே சுரேஷ் சார் மர வளர்ப்புத்துறை பேராசிரியர், ஒரு காட்டுக்கு குஞ்சப்பனைன்ற கோத்தகிரிக்கு கீழே இருக்கிற ஒரு மலைக்கு போக கூட ஃபாரஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த காஞ்சி போன விறகுகள்லாம் வந்து எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஏன் சார் வந்து மரத்தை வெட்டுறாங்களா அவங்களுக்கு கொடுத்துடலாமே வெட்டிட்டு போயிடலாம்ல இந்த காஞ்சி போனதுன்னு அப்படின்னு சொன்னது. அவர் உதாரணம் சொன்னது எனக்கு இன்னமும் அப்படி ஞாபகம் இருக்குது. அதாவது வேளாண் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லுக்கெல்லாம் நம்ம வந்து உரம் போடுறோம்ப்பா, ஆனால் இங்கே நம்மளுடைய வனத்தில் வந்து யாரும் வந்து யூரியா மற்ற உரங்களை வந்து யாரும் போகிறதில்ல. இந்த காஞ்சி போனதை வந்து நாளடையில் வந்து டீகாம்போஸ் ஆகி மக்கி அதுதான் வந்து நியூட்ரி சைக்கிளிங் திருப்பணம் வந்து தலைச்சத்து சாம்பல் சத்து மணி சத்து போன்ற சத்துக்களை வந்து மற்ற மரங்களை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் இதை வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிக ஆணித்தரமாக வந்து உணர்ற மாரி எனக்கு சொன்னார். இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது வந்து மரங்களை வந்து வெட்டாதீங்க. ரீசெண்டாக இப்போது ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில் உள்ள ஒரு பார்க்கில் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஒரு ஒரு மாணவர் வந்து புலியை வந்து ஃபோட்டோ எடுக்கிற போய் தவறு எதாகலாம் கீழே விழுந்து அந்த புலி கிட்டத்தட்ட அவர் 10 நிமிஷமாக உற்று நோக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புலியை வந்து யானை அடித்து கொள்ளணும் அந்த இது இல்லை, பட் அது வந்து அடித்து கொள்ளும் போது பார்த்திங்கன்னா மற்ற மாணவர்கள் பார்க்கும்போது வெளியிலேருந்து கல் அதெல்லாம் எடுத்து போடக்குள்ளே அது வந்து அதனுடைய ஆக்ரோஷ நிலையை வந்து காட்டிடுச்சு. இந்தமாரி ஒரு சில தவறுகள் வந்து பண்ணாமல் இருக்கணும். அது வந்து இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இந்த தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயம்லாம் நீங்கள் போனீங்கன்னா புலியை வந்து நேரடியாக பார்க்க முடியாது, எந்த ஒரு விலங்கினங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க் அதாவது வெளியிலே பூங்கா வந்து ஆரம்பித்து ஏற்படுத்தப்பட்டது இந்த இதெல்லாம். சரி, நீங்கள் அங்கே புலியை பார்க்கும்போது அதனுடைய வாழ்விடம் அதனுடைய உருவம் மற்றும் அது வந்து எந்த அளவுக்கு உணவு மற்றும் என்னென்ன சாப்பிடுது, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு புலி வந்து சோறு சாப்பிடுமா அல்லது எப்படிலாம் கேள்விகள் இருக்குல்ல, அது வந்து மாமிசம் தான் உண்ணும். ஏன்னா அந்த கார்னி ஓரஸ் புலினா வந்து மாமிசம் உண்ணி, மான்னா வந்து ஹெர்பி ஓரஸ் அதாவது தாவர உண்ணி, அப்படி போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த மாணவர் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்திருந்தார்னா இந்த ஒரு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை வந்து நம்ம இது பண்ணியிருக்க முடியும். நம்ம அதேமாரி இப்போ டூர் போவோம், மிக முக்கியமாக வந்து வனங்களில் டூர் போக்குள்ள உதாரணத்துக்கு நம்ம முதுமலைக்கு இல்லை ஊட்டி எல்லாம் டூர் போக்குள்ள அங்கெல்லாம் பல வகை அரிய உயிரினங்கள் பறவையினங்கள் வாழ்கிறது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பாலித்தீன் பைகள்லாம் உபயோகப்படுத்துறது தவிர்த்த நல்லது. ஈகோ ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய மற்ற அந்த ப்ராடக்ட்டு பாக்கு மட்டைகளை செஞ்சது அதை எடுத்துகிட்டு போகலாம். வனத்தில் போகும்போது நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்து விசில் அடிக்கிறது, எடுத்துகிட்டு போன சாப்பாடை வந்து மற்ற விலங்கினங்களுக்கு குறிப்பாக குரங்களுக்கு கொடுக்க மூலிமா அதனுடைய நிறைய நோய்கள் வந்து தொற்று இருந்தது, அதன் மூலிமா பல விலங்குகள் சாவதற்கு நீங்களே ஒரு காரணமாயிட்றீங்க. அதனால் யாரும் வந்து வனத்தை நீங்கள் பயணிக்கும் போது எந்த ஒரு பொருட்களையும் வனவிலங்குகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதேமாரி முடிந்தவரை நீங்கள் பிளாஸ்டிக் உபயோகிப்பதை தவிர்த்தணும். சத்தம் போடக்கூடாது, எந்த ஒரு விலங்குன்னு நீங்கள் பார்க்கணும் சத்தம் போடக்கூடாது, விசில் அடிக்காமல் இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் அப்போ அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்குள்ள அவங்க வந்து அந்த அணைக்காமல் போட்டிருக்கும்போது நிறைய வனத்தீ ஏற்படும். மிக முக்கிய காரணம் மேன்மேடில் இதுதான் சொல்கிறாங்க, ரெண்டு காரணம் வந்து சொல்கிறாங்க. ஒரு காரணம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் கேம்ப்பு இதெல்லாம் வந்து பண்ணக்குள்ள வந்து பீடி சிகரெட்டை வந்து அணைக்காமல் போடக்குள்ள அதே வந்து பெரிய இதாக இருக்குது. இன்னொரு மிக முக்கிய காரணம் ஜவாதமலை தொடர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தீ வைத்தா வந்து வயிற்று வலி வந்து போயிடும் ஒரு மூட நம்பிக்கையில் வந்து மக்கள் வந்து இன்னமும் அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து வன சட்டங்கள் வன அதிகாரிகள்லாம் வந்து அதை வந்து நிறைய இப்போ தடுத்துறாங்க. அது மட்டும் இல்லைன்னா மஞ்சமில் அப்படின்ற ஒரு பில்லு வந்து கூரை வைக்கிறாங்க, அது வந்து நிறைய வெட்டிட்டு மற்றவங்களுக்கு எடுக்காத மாதிரி வந்து தீ வச்சுக்கிறதுனால அவங்க வந்து எல்லாருமே இவங்ககிட்ட தானே வாங்கி ஆகணும் அப்படிலாம் பல இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், மக்கள் வந்து இதை போய் எடுக்கவே கூடாது. ஏன்னா அதுவுமே ஒரு ஒரு இயற்கை காரணி, எல்லாமே வந்து அந்த இயற்கை வளங்கள் அழிவதற்கு எல்லாமே வந்து நாம் தான் ஒரு மனிதர்களாகி நாம் தான் ஒரு காரணமாக இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த சில தவறுகளை எல்லாமே வந்து பண்ணாமல் இருந்தோம்னா அது வந்து நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது.
ரொம்ப நன்றி அருள்குமார், இது வரைக்கும் வன விலங்குகள் பற்றியும் வனங்களை பற்றியும் நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன இந்த விவரங்களுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். நேயர்களே, அருள்குமார் சொன்ன விவரங்கள்லாம் கேட்டீங்க இல்லைங்களா? ஒரு நாடு நல்ல வளமுடையதாக இருக்கணுன்னாக்க அதில் வந்து 33% காடுகள் இருக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிறது 24% தான் இருக்குது. இதுவே கூட இன்னும் குறைஞ்சிருந்தது இப்போ அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வனப்பரப்பை வந்து அந்த குறிப்பிட்ட அளவான 33% உயர்த்துறதுல நம்மளால் ஆன முயற்சிகள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதுக்காக நம்ம போய் ஒரு பெரிய ஒரு வனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதில்ல. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் 1-2 மரங்களை நட்டு வளர்த்தோம்னாலே அது சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். இன்னும் நம்ம வேளாண் நிலங்கள் அல்லாத தரிசு நிலங்களில் அந்தந்த இடத்துல வளரக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து நட்டு வளர்க்கும்போது ஒரு சில பறவைகள், அணில், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்கான வாழிடமாக அந்த பகுதி மாறுது. பறவைகள் வந்து தங்கும்போது அங்கே இருக்கிற பழங்களை சாப்பிட்டு அந்த பறவைகள் மற்ற இடங்களுக்கு போகும்போது பறவைகளுடைய எச்சம் மூலமாக இந்த விதைகள் பரவி காடுகள் தானே அதிகரிக்க ஆரம்பிக்கும். வனங்களை போலவே வனங்களில் இருக்கக்கூடிய விலங்குகளும் எல்லாமே நமக்கு இயற்கை கொடுத்துள்ள வளங்கள் தான். அந்த வன விலங்குகளையும் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் வனப்பகுதிகளுக்குள்ளே போகிறத தவிர்க்கணும். அப்படியே போனாலும் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாக இயற்கை ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மரங்கள் தாவரங்கள் தானே வளர்ந்துக்கும், மனிதர்கள் தான் தாவரங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, ஆனால் மனிதர்கள் இல்லாமல் தாவரங்கள் நல்லாவே வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சமீபத்தில் ஒரு வனப்பகுதியில் நான் பார்த்த ஒரு வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. லீவ் நத்திங் பட் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ், டேக் நத்திங் பட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, காடுகளுக்கு போகும்போது தேவையில்லாமல் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அப்புறம் நம்முடைய உணவுப் பொருட்களை விலங்குகளுக்கு கொடுக்கறது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அதேமாதிரி காடுகள்லேருந்து நம்ம அந்த காடு பற்றிய நினைவுகள் தவிர வேற எதையும் வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எழுதுங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு, இல்லைனா தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 0422 243 1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.